الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين، سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد، بلغ الرسالة وأدى الأمانة، ونصح للأمة وكشف الغمة، وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فيا عباد الله الحاضرون، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சிக்காக உயர்ச்சிக்காக உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக. சையீதுல் அய்யாம், புனித வெள்ளிக்கிழமை தினம், அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹுத்பா பிரசங்கத்தை செமிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனியாக வாழுகின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதிலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் இரவிலும் பகலிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சு நடந்து கொள்ளும்படியும், அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கிறானோ முடிந்தளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படி விலக்கியிருக்கிறானோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு சீரான வாழ்க்கை முறையை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அல்லாஹ்வினால் எங்களுக்கு அருளப்பட்ட வாழ்க்கை முறையில் குடும்ப வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். குடும்பம் என்கின்ற அந்த யூனிட், அந்த அலகு குர்ஆனுடைய பார்வையிலும் சுன்னாவுடைய பார்வையிலும் ஒரு பெருமதி வாய்ந்தது. ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நல்ல குடும்பங்கள் அத்திவாரமாக அமைகின்றன. இஸ்லாத்தினுடைய நோக்கம் ஒரு உயர்ந்த லட்சிய சமூகமாக இருந்தால் அந்த நோக்கத்தை அடைவதற்குரிய ஒரு சிறந்த வழியாக இஸ்லாம் குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை கருதுகிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சிறந்த சமூகம் என்பது ஆன்மீகமுள்ள, ஒழுக்கமுள்ள, அறிவுள்ள ஒரு பண்பட்ட சமூகம் என்று சொல்வது வானத்திலிருந்து அப்படியே விழுவதில்லை. மாற்றமாக நல்ல தனி மனிதர்கள் குடும்பங்களாக மாறி அந்த குடும்பங்கள் தான் ஒரு சிறந்த சமூகமாக உருவாகின்றன. எனவே நாம் வாழுகின்ற சமூக சூழல் ஒரு சிறந்த சமூக சூழலாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய குடும்ப அமைப்புகள் சீராக மாற வேண்டும். தனி மனிதர்கள் சீர்திருந்தினால் குடும்பங்கள் சீர்திருந்துகின்றன. குடும்பங்கள் சீர்திருந்துகின்ற பொழுது இயல்பாக அந்த சமூகம் சீர்திருந்துகிறது. தனி மனிதர்கள் சீர்கெட்டுவிட்டால் குடும்பங்கள் சீர்கெட்டு விடுகின்றன. அந்த குடும்பங்கள் சீர்கெட்டுவிட்டால் சமூகம் சீர்கெட்டு விடுகிறது. எனவே இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற ஒரு சிறந்த லட்சிய சமூகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் குடும்பங்கள் சீராக இருக்க வேண்டும். குடும்பங்கள் சீராக அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய தனி நபர்கள் சீரானவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மாற்றை கோட்பாடு. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதனாலே தான் இஸ்லாம் குடும்பம் என்ற அந்த அலகுக்கு ஒரு அபரிமிதமான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த மார்க்கமும் பேசாத, எந்த கொள்கைகளும் பேசாத அளவுக்கு இஸ்லாம் குடும்பம் என்கின்ற இந்த அலகை பற்றி பேசியிருக்கிறது. அதனாலேதான் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்த மேற்கத்தை ஆய்வாளர்கள், முஸ்லீம் அல்லாத ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், இஸ்லாம் ஃபேமிலி ஓரியன்ட் ரிலிஜன். இஸ்லாம் என்பது குடும்பத்தை மையமாக கொண்ட, குடும்பம் என்ற அலகை முக்கியமான ஒரு விடயமாக கொண்ட ஒரு மார்க்கம், அதற்கு கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் என்று இஸ்லாத்திற்கு அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் குடும்பம் என்ற சொல்லை பைத் என்பதன் மூலமாக அறிமுகப்படுத்துகிறான். அந்த பைத் என்ற சொல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 65 இடங்களுக்கு மேலே அல்லாஹு தஆலா பைத் என்ற சொல்லை பாவித்திருக்கின்றான். பல கருத்துக்களில் அந்த சொல் பாவிக்கப்பட்டாலும் பிரதானமாக அல்லாஹ் குடும்பம் என்பதை குறிப்பதற்காக அதனை பாவிக்கிறான். அஹுல் என்ற சொல்லை அல்லாஹ் பாவித்திருக்கின்றான். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அந்தளவு தூரம் இந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, குடும்பம் என்ற அலகுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. காரணம், ஒரு சமூகம் சீரான சமூகமாக மாறுவதற்குரிய அத்திவாரம் குடும்பங்கள். மேற்கத்திய சமூகத்தை எடுத்து பாருங்கள். மேற்கத்திய சமூகத்தின் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு அடிப்படையான காரணம் குடும்ப அமைப்பு என்றொன்று அங்கு இல்லை. மேற்கத்திய நாடுகளிலும், அமெரிக்காவிலே, பிரித்தானியாவிலே, ஜெர்மன், பிரான்ஸ், இந்த நாடுகளை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கு ஒழுக்க சீர்கேடுகள் மேலிட்டு காணப்படுவதற்கு பிரதானமான காரணம் ஃபேமிலி செட்டப், குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இல்லை. அவர்கள் இப்படி கேட்பார்கள், எதற்காக குடும்பம், எதற்காக கணவன் மனைவி என்ற ஒரு அடிமை வாழ்க்கை? அப்படி தேவையில்லை. குடும்பம் என்ற ஒன்று தேவையில்லை. லீவ் டுகெதர், நாம் ஒன்றாக வாழ்வோம், பிரிந்து செல்வோம், பிடித்தால் வாழ்வோம், இல்லை என்றால் பிரிந்து சென்று விடுவோம் என்ற நிலையில்தான் இன்று அந்த நாடுகளிலே குடும்பம் என்ற அழகு காணப்படுகிறது. அதனாலேதான் ஒழுக்க சீர்கேடுகள் அங்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிரித்தானியாவிலே கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட குழந்தைகள் இன்று தகப்பன் யாரென்று தெரியாத நிலையிலே பிறந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பர்த் சர்டிபிகேட்டிலே தந்தையினுடைய பெயருக்கு முன்னால் இன்று வெற்றிடங்கள் காணப்படுவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. அந்த அளவுக்கு ஒழுக்க சீர்கேடுகள் அங்கு மலிந்து காணப்படுகிறது. காரணம், குடும்பம் என்ற அழகு இன்று இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் சீர்கேடுகளை விதைப்பதற்காக முஸ்லிம் அல்லாத சக்திகள் பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு ஆயுதங்களில் ஒன்று, பல ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதில் ஒன்று குடும்பம் என்ற அழகுக்கிடையிலே சீரழிவுகளை ஏற்படுத்துதல், சீர்கேடுகளை ஏற்படுத்துதல். அப்பொழுது சமூகம் என்பது இல்லாமல் போய்விடும், சமூக கட்டமைப்பு என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். அதனால தான் இஸ்லாம் குடும்பம் என்ற அழகுக்கு இந்தளவு தூர முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எங்களை கேட்டு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் அது, எங்களுடைய குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கிறது. இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற இலக்குகளை அடையக்கூடிய குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் அமைய பெற்றிருக்கிறதா? குடும்பம் என்பதை ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக பார்க்கின்றோமா? ஒரு தற்செயல் நிகழ்வாக நாம் அதை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது வயது வந்தால் எல்லோரும் இணைய வேண்டிய ஒரு இடமாக பார்க்கிறோமா? எப்படி நாம் குடும்பம் என்ற அந்த அழகை பார்க்கின்றோம்? எங்களுடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்கிறதா? ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை பெருமானமாக குர்ஆன் சொல்லுகின்றது, அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, உங்களில் இருந்தே உங்களுடைய சோடிகளை அல்லாஹ் படைத்தான். காரணம், லிதஸ்குனு இலைஹா, அதன் மூலமாக நீங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, மன நிறைவும் சந்தோஷமுமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக. மருத்துவ உலகம் சொல்லுகிறது, திருமணத்தின் மூலமாக எப்படி நிம்மதி கிடைக்கிறது என்று. உளவியல் உலகம் சொல்லுகிறது திருமணத்தின் மூலமாக இப்படி மன அமைதி கிடைக்கிறது என்பது. இதை எல்லாவற்றையும் தாண்டி குர்ஆன் குடும்ப வாழ்வின் பெருமானமாக மன அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சியை 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கின்றன? இந்த அமைதி, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், பரஸ்பர ஒத்துழைப்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, இத்தகைய இயல்புகளோடுதான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நகருகிறதா? அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பூகம்பங்கள், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல், மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை, இப்படியான ஒரு சூழல் காணப்படுகிறதா? அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அண்மை காலமாக வருகின்ற தகவல்களை நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக கூட முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே குடும்பம் என்ற இந்த யூனிட், குடும்பம் என்கின்ற இந்த அலகு ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிர்நோக்கி இருக்கின்றது. பாரிய சவால்களை இந்த குடும்பங்கள் எதிர்கொண்டிருக்கின்றன. குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை, மனநிறைவான வாழ்க்கை இல்லை, பரஸ்பரம் புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏனோ திருமணம் முடித்தும் எப்படியோ வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்ற நிலையிலேதான் குடும்ப வாழ்க்கைகள் பெரும்பாலும் நகர்வதாக தகவல்கள் சொல்லுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில சந்தர்ப்பங்களில் அவைகள் தலாக்கிலே போய் முடிகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சவுதி அரேபியாவிலே 2004 இந்த 2004 இந்த வருடம் முடியவும் இல்லை, இதற்கிடையிலே கிட்டத்தட்ட 34,000 குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. 34,000 குடும்பங்கள் தலாக் என்ற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எங்களுடைய நாடும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அண்மை காலமாக அந்த வீதாசாரம் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. திருமணம் என்பது பிரிவதற்காக அல்ல, முடித்து பார்ப்போம், முடிந்தால் இருப்போம், இல்லை என்றால் விட்டுவிட்டு செல்வோம் என்ற நிலையில் அல்ல இஸ்லாம் குடும்ப வாழ்வை வைத்திருப்பது. அதனை ஒரு சீரியஸான விடயமாக பார்க்க சொல்லுகிறது. அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய குர்ஆனிலே திருமண ஒப்பந்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மீசாக்குன் கபீல், ஒரு பலமான ஒப்பந்தம், முறிக்க முடியாத ஒரு ஒப்பந்தம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒரு மனிதன் தன் மனைவியை பிரிவதை எடுத்ததற்கெல்லாம் பிரிவதை நினைக்க கூடாது என்பதற்காக தலாக்குடைய சட்டங்களை அவன் இறுக்கமாக வைத்திருக்கின்றான். ஆனால் சர்வசாதாரணமாக அந்த நிலை இன்று எங்களுடைய சமூகத்திலே உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காதியார் மார்களோடு பேசுகின்ற பொழுது குடும்பங்கள் எந்தளவு தூரம் இணக்கப்பாட்டோடு வாழுகின்றது என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அண்மையில் ஒரு காதியாரை சந்தித்த பொழுது மாதாந்தம் ஒவ்வொரு மாதமும் 20 குடும்பங்கள் அவருடைய கோட்டிலே பிரிவதாக அவர் சொல்லுகிறார். எங்களுடைய நாட்டிலே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, திருமணம் ஒரு காதியாரை சந்தித்து இன்று சந்தித்து அவர் சொல்லுகிறார், எவ்வளவு நடக்கிறதோ அதே அளவு பிரிகிறது. நிம்மதி இல்லாத ஒரு சூழல், மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழல், இப்படியான ஒரு நிலை தொடருமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்பம் என்ற கட்டமைப்பு எங்கு போய் சேரும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அண்மை காலமாக இளம் தம்பதிகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், அவைகள் விவாக விடுதலையிலே போய் முடிகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இதை பற்றி நாம் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, இது ஒரு சமூக சீர்கேட்டை நோக்கி வழிநடத்தக்கூடிய விடயம். அதனால் ஏன் இவைகள் நடைபெறுகின்றன, என்ன காரணங்கள் என்பதை நாம் தேடி அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான பரிகாரங்களை சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதில் முதலாவது விடயம் திருமணம் என்றால் என்ன, குடும்ப வாழ்வு என்றால் என்ன, குடும்ப வாழ்வின் இலக்குகள் என்ன என்பதை பற்றிய புரிந்துணர்வு எந்தளவு தூரம் திருமணத்தில் ஈடுபடுகின்ற தம்பதியர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, முடிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் என்றால் என்ன, குடும்ப வாழ்வு என்றால் என்ன, அதனுடைய பெருமானம் என்ன என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டிய, அதற்காக நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று கிறிஸ்தவ சமூகத்திலே ஒரு நல்லதொரு முன்மாதிரியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எப்படி? அவர்களுடைய சர்ச்சிலே திருமணம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற வேண்டுமாக இருந்தால் இரண்டு வாரங்கள் அந்த ஆணும் பெண்ணும் இரண்டு வாரங்கள் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், திருமணத்துக்கு முன்பு ஒரு கோர்ஸ் அவர்கள் செய்திருக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்பு இரண்டு வாரங்கள் அந்த கோர்ஸை அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். சேச்சனை நடைபெறுகிறது. என்ன கோர்ஸ்? திருமணத்தை பற்றிய. திருமணம் என்றால் என்ன? குடும்ப வாழ்வு என்றால் என்ன? கணவன் என்றால் யார்? மனைவி என்றால் யார்? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? குழந்தைகள் என்பவர்கள் யார்? அவர்களை எவ்வாறு நாம் வளர்த்தெடுக்க வேண்டும்? இப்படி குடும்ப வாழ்வினுடைய தத்துவத்தை பற்றி, யதார்த்தத்தை பற்றி, அதனுடைய அடிப்படைகளை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் அங்கே நடைபெறுகிறது. அந்த சர்டிபிகேட் இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும். இது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, பள்ளிவாயல்கள் செய்ய வேண்டிய வேலை. இன்று சில பள்ளிவாயல்களிலே ஆரம்பித்திருக்கிறார்கள் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங். திருமணத்துக்கு முன்பு திருமணம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்வார். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, திருமணத்தை, குடும்ப வாழ்வை ஒரு சடங்காக, ஒரு சம்பிரமாக நாங்கள் பார்க்கின்றோம். வயதை அடைந்து விட்டால் எங்களுடைய பொறுப்பை கீழே இறக்கி வைக்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டும் அந்த திருமணத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி அல்ல, அப்படி பார்க்க வேண்டாம். அதற்கு ஒரு பிரமாணத்தை கொடுப்போம். குடும்ப வாழ்வின் நோக்கங்களை அடையக்கூடிய வகையில் எங்களுடைய திருமணங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக திருமணம்? ஒன்று, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம், ஒரு சடங்கு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடித்து உங்களுடைய மனைவிமார்களோடு சேர்வது ஒரு தர்மம், நன்மையான காரியம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி நன்மையாக மாற முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தவறான வழியிலே ஒரு பெண்ணை அடைந்தால் அது ஹராம் அல்லவா? அது ஜினா அல்லவா? ஆம். அதே போன்றுதான் ஆகுமான வழியில், அல்லாஹ் அனுமதித்த வழியில் அந்த பெண்ணை நீங்கள் அடைந்தால் அது தர்மம், நன்மைக்குரிய காரியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது ஒரு இபாதத், ஒரு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. எங்களுடைய தோள்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பாரம் மட்டும் அல்ல, அதை ஒரு இபாதத்தாக அந்த திருமண தம்பதியர்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது, கற்பொழுக்கமுள்ள ஒரு வாழ்வுக்கான வழிகாட்டி. குடும்ப வாழ்வு என்பது, குடும்ப வாழ்வில் இணைவது என்பது அந்த மனிதனை பக்குவம் உள்ளவனாக மாற்றுகிறது, கண்ணியமும் கற்பொழுக்கமும் உள்ளவனாக மாற்றுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களே, உங்களிடத்தில் திருமணம் முடிப்பதற்குரிய ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறதோ நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த திருமணம் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவதற்கு உதவும். ஹராமான, மோசமான, விரசமான காட்சிகளை நீங்கள் பார்க்காமல் உங்களுடைய பார்வைகளை அது தாழ்த்துவதற்கு திருமணம் உதவுகிறது. உங்களுடைய கற்பை பாதுகாப்பதற்காக ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கை உதவுகிறது, குடும்பம் உதவுகிறது. எனவே குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு அத்திவாரமாக அமைவது. திருமண பந்தத்திற்கு பிறகும் அவனை அவன் கட்டுப்போடவில்லை என்றிருந்தால், அவனுடைய பார்வைகளுக்கு அவன் விளங்கிடவில்லை என்றிருந்தால், அவனுடைய போக்குகளுக்கு அவன் கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை என்றிருந்தால், அந்த குடும்ப வாழ்க்கையில் அர்த்தமில்லை. குடும்ப வாழ்வை பற்றிய புரிதல் இல்லாமல் அவன் குடும்பத்தில் இணைந்திருக்கிறான். குடும்ப வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய கண்ணியமான ஒழுக்கமுள்ள வாழ்க்கைக்கு அத்திவாரமாக அமைகிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மூன்றாவது, குடும்ப வாழ்வு மன அமைதிக்கு காரணமாக அமைகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, உங்களில் இருந்தே உங்களுடைய சோடியை அல்லாஹ் தெரிவு செய்தான். காரணம், லிதஸ்குனூ இலைஹா, அந்த திருமணத்தின் மூலமாக மகிழ்ச்சி, மன அமைதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, பெரியோர்களே, இது குர்ஆன் கொடுக்கின்ற பிரமாணம். குர்ஆனுடைய தியரி என்ன? திருமணம் முடியுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கசப்பான எண்ணங்கள் நீங்கிவிடும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோய்கள் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள் நீங்கிவிடும். உங்களிடத்திலே தனிமை உணர்வு இருந்திருக்கலாம், உங்களிடத்தில் வேறு வகைகளில் உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது சில நோய்கள் இருந்திருக்கலாம், உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்ட நிலையில் மாறியிருக்கலாம், மகிழ்ச்சியை நீங்கள் இழந்திருக்கலாம். கவலையோடு நீங்கள் வாழ்ந்த அவை எல்லாவற்றிற்கும் உரிய நிவாரணமாக திருமணம் அமைகிறது. உங்களுடைய வாழ்வில் விடிவு ஏற்படுகிறது. இது குர்ஆன் சொல்லுகின்ற தீர். ஆனால் திருமணத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கம் என்ன? மகிழ்ச்சியை உடைக்கின்றது, சுதந்திரத்தை பறிக்கின்றது. ஒருவன் திருமணத்துக்கு முன்பு அவனை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் சிரிப்பதென்றால் திருமணத்துக்கு முன்பு சிரித்துக் கொள்ளுங்கள், திருமணத்தோடு உங்களுடைய சிரிப்புகள் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய மகிழ்ச்சிகள் தொலைந்துவிடும், கஷ்டமான ஒரு வாழ்வை நோக்கி நீங்கள் செல்லப் போகிறீர்கள். இப்படித்தான் திருமணத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும். இவைகள் நாங்களாக ஏற்படுத்திக் கொண்ட நியதிகள், குர்ஆனுடைய நியதி அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, திருமணம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. திருமணம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி மட்டும் அல்ல, ஒரு சிறந்த வாழ்வு. நீங்கள் உங்களிடத்திலே வசதி இல்லை என்றிருந்தால் திருமணம் முடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தருவான். குர்ஆன் சொல்லுகின்றது, நீங்கள் ஏழைகளாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கள், அல்லாஹ் அவனுடைய அருளினால் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுவான். இது குர்ஆனுடைய நீதி சகோதரர்கள். ஆனால் நாங்களாக கொடுத்திருக்கின்ற டெபினிஷன்ஸ், நாங்களாக கொடுத்திருக்கின்ற வரைவிலக்கணங்கள் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பறித்திருக்கிறது, குடும்ப வாழ்க்கையினுடைய சிறந்த தன்மைகளை அது பறித்திருக்கின்றது. இது குடும்ப வாழ்வின் மூன்றாவது இலக்கு. நான்காவது இலக்கு குழந்தைகளை பெற்றெடுத்தல், அவர்களை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்தல். ஒரு மகிழ்ச்சியான உடை, குழந்தைகளை பெற்றெடுப்பது குடும்ப வாழ்வின் பிரதானமான இலக்குகளில் ஒன்றாக இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. வறுமைக்கு நீங்கள் பயர வேண்டாம், வளப்பற்றாக்குறையை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு பிரச்சனை உலகத்தில் இல்லை. வளப்பற்றாக்குறை என்று உலகத்திலே வளங்கள் பற்றாக்குறையானது என்ற ஒரு தியரி மக்களினால் உருவாக்கப்பட்டது, மனிதர்களினால் உருவாக்கப்பட்டது. அது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட ஒரு தியரி அல்ல. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை கட்டுப்படுத்த வேண்டாம், குழந்தைகளை பெற்றெடுங்கள். வறுமைக்கு பயந்து நீங்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டாம். இதனுடைய பொருள் எபோஷன் செய்ய வேண்டாம் என்பது அல்ல, குழந்தைகளை கலைத்துவிட வேண்டாம் என்பது மட்டுமல்ல, வறுமைக்கு பயந்து குழந்தைகளை பெறாமல் இருப்பதையும் தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வறுமையை நீங்கள் பயர வேண்டாம். காரணம், உங்களுக்கும் நீங்கள் பெற்றெடுக்க போகின்ற பிள்ளைகளுக்கும் ரிஸ்க் அளிப்பவன் நான். நஹ்னு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ரிஸ்க் அளிப்பவன் நான், அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் ரஸ்ஸாக்குகளாக மாறக்கூடாது, அப்துல் ரஸ்ஸாக். நாங்கள் உணவளிப்பவர்களாக மாறக்கூடாது, உணவளிப்பவனின் அடியார்கள். என்னை அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குழந்தைகளை பெற்றெடுத்தல் குடும்ப வாழ்வின், பெற்றெடுப்பது மட்டுமல்ல அவர்களை சீராக வளர்த்தெடுப்பதும் குடும்ப வாழ்வின் மிக முக்கியமான நோக்கம். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு பரம்பரையை உருவாக்குவது குடும்பத்துடைய மிக பிரதானமான இலக்கு. அந்த பரம்பரை லட்சிய பரம்பரையாக இருக்க வேண்டும். சிறந்த ஆன்மீக பண்பு கொண்ட, அகலாக்குகள் பண்பாடுகளில் உயர்ந்த அறிவுத்தரம் கொண்ட ஒரு ஆரோக்கிய சமூகத்தை உருவாக்கி எடுப்பது குடும்ப வாழ்வின் இன்னொரு பிரதானமான நோக்கு. சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சிறந்த முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். பெற்றெடுப்பது மட்டும் பெற்றோருடைய பொறுப்பல்ல, அவர்களை வளர்த்து ஆளாக்குவது மிகச்சிறந்த பொறுப்பு. அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் பெரியாளாக மாறி வழி தவறி செல்லுகின்ற பொழுது பிள்ளைகளை பற்றி, வளர்ப்பதை பற்றி இஸ்லாம் பேசவில்லை. திருமணம் முடிப்பதற்கு முன்பே உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றி சிந்திக்க சொல்லி சொல்லி இருக்கின்றது இஸ்லாம். நீங்கள் யாரை திருமணம் முடிக்கப் போகின்றீர்கள் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். காரணம், பரம்பரை அலகுகள் கடத்தப்படும், குணங்கள் கடத்தப்படும். மனைவியுடைய குணங்கள் பிள்ளைகளிலே கடத்தப்படும், அந்த கணவனுடைய குணங்கள் பிள்ளைகளிடத்திலே வரும். அதனால் நல்ல பண்பாடும் மார்க்கப்பற்றும் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் வயிற்றிலே வளர்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளை எவ்வாறு வர வேண்டும் என்று கனவு காணுங்கள். குர்ஆன் சொல்லி தந்திருக்கின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது சென்ற பருவம், எலும்புகள் இத்த நிலை, அவருடைய தலைமுடி நரைத்த நிலை, மனைவிக்கு குழந்தை பாக்கியமில்லை, இயற்கையாக குழந்தை பாக்கியமில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே ஒரு துவாவை கேட்கின்றார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறைவா, எனக்கு ஒரு குழந்தையை தா, என்னுடைய எலும்புகள் பலவீனமடைந்து விட்டன, என்னுடைய முடியும் நரைத்து விட்டது. அது மட்டுமல்ல, என்னுடைய மனைவியும் ஒரு மலட்டு மனைவியாக இருக்கிறாள், குழந்தை பேறு இல்லை இயற்கையாக, என்றாலும் எனக்கு ஒரு குழந்தையை தா. அல்லாவிடத்திலே துவா கேட்கிறார்கள். அவர்கள் சும்மா கேட்கவில்லை, அந்த விஷயனை சொல்லி கேட்கிறார்கள், தன்னுடைய இலக்கை சொல்லி கேட்கிறார்கள். அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன் தெரியுமா? ஏரிசூனி வயரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா. அந்த பிள்ளை என்னை போன்று, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியை போன்று ஒரு நபியாக வர வேண்டும் அந்த பிள்ளை. அது மட்டுமல்ல, வஜஅல்ஹு ரப்பி ரதியா, இறைவா என்னுடைய அந்த பிள்ளையை உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளையாகத்தா, உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை தா. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவை கபூல் செய்தான், ஒரு குழந்தையை கொடுத்தான். அவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மிக சிறு வயதிலே நபி பட்டம் கிடைத்தவர்கள். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வஆதைனாஹுல் ஹுக்ம சபியா. யஹ்யா, இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள். எஹ்யாவுக்கு நாம் இந்த வேதத்தை கொடுக்கின்ற பொழுது அவர் சிறு வயதிலே இருந்தார் என்று அல்லாஹ் சூரத்துல் மரியமிலே சொல்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் குடும்பம், இதுதான் ஒரு குடும்பத்தின் இலக்கு. அந்த குடும்பம் இபாதத்தை அடிப்படையாக கொண்ட குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒழுக்கம் கண்ணியம் பேணப்படும், மன அமைதி சந்தோஷம் உள்ள குடும்பமாக அந்த குடும்பம் வாழும். அதேபோன்று அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கக்கூடிய அடுத்த ஒரு பரம்பரையை உருவாக்கக்கூடிய இலக்கை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் குடும்பத்திற்கு அல்லாஹ் ரசூல் இலக்குகளை வைத்திருக்கிறார். இந்த இலக்குகளின் அடிப்படையிலேதான் எங்களுடைய குடும்பங்கள் பிரயாணம் செய்கிறது. இந்த இலக்குகளின் அடிப்படையிலேதான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் உருவாக்கப்படுகிறதா? சகோதரர்களே, பெரியோர்களே, அத்தகைய ஒரு நிலைமைகளை மிக அரிதாக காணக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லாத நிலை, சந்தோஷம் இல்லாத நிலை, கேள்விப்படுகின்ற தகவல்கள் கவலை அளிக்கின்றன. ஒன்றில் அவைகள் விவாக விடுதலையிலே சென்று விடுகின்றன, இன்னும் ஒரு பக்கம் கௌரவத்தின் காரணமாக பிரிய முடியாத நிலை. குடும்ப கௌரவம், சமூகத்திலே கௌரவம், இதற்காக பிரிந்து செல்ல முடியாத நிலை. சேர்ந்து வாழவும் முடியாது, பிரிந்து செல்லவும் முடியாத நிலையிலேதான் எங்களுடைய சமூக அமைப்பு இன்றி வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் ஒரு இஸ்லாமிய அறிஞர், சர்வதேச இஸ்லாமிய ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு கேள்வி வந்ததாம் அவருக்கு. என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், நானும் அவரும் 25 வருடங்கள் பேசாமல் ஒரே வீட்டிலே வாழ்ந்தோம். இப்பொழுது அவர் மரணித்து விட்டார், அவருக்காக நான் இத்தா அனுஷ்டிக்க வேண்டுமா என்று கேட்டு வருகிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, பாருங்கள், கேள்வியினுடைய அர்த்தத்தை பாருங்கள், அதனுடைய பாரத்தை பாருங்கள். 25 வருடம் ஒரு கணவனும் மனைவியும் பேசாமல் ஒரே வீட்டில் சேரவும் இல்லை பிரியவும் இல்லை, எவ்வளவு சித்திரவதையாக என்ன ஒரு வாழ்க்கை, என்னொரு குடும்பம். குர்ஆன் சொல்லுகின்ற, ஹதீஸ் சொல்லுகின்ற குடும்ப அமைப்பிலேதான் இந்த குடும்பம் நகர்கிறதா, சென்று கொண்டிருக்கிறதா? என்ன காரணம் என்பதை தருவோம். பெரியோர்களே, காரணம் இலக்கம் ஒன்று, எங்களுடைய பெருமானம், குடும்ப வாழ்வில் எங்களுடைய பெருமானத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். குடும்ப வாழ்வின் பெருமானமாக இஸ்லாம் தீனை ஆக்கியிருக்கின்றது. இஸ்லாம் எந்த குடும்பத்தில் பெருமானமாக மாறவில்லையோ, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு குடும்பம் அமையவில்லையோ, அந்த குடும்பத்தில் நிம்மதியை சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. குடும்ப வாழ்க்கை தீர்மானிக்கின்ற முதலாவது சக்தி இஸ்லாம். துன்கஹுல் மராத்துல் அர்பைன் லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி தீ வலி ஹஸபிஹா வலி ஜீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் கரிபத் எதா. ஒரு பெண் 4 அடிப்படைகளில் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய அந்தஸ்திற்காக, அவளுடைய பணத்திற்காக, அவளுடைய மார்க்கப்பற்றிற்காக. மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கவில்லை என்றிருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நஷ்டமடைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஊது பில்லாஹி. ஒரு குடும்ப வாழ்வின் பெருமானத்தை தீர்மானிப்பது பணமாகவோ அழகாகவோ அந்தஸ்தாகவோ அமையுமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க மாட்டாது. சகோதரர்களே, நிம்மதி இருக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லா தஸவ்வஜு நிஸா லி அம்வாலிஹின்ன அஸா அம்வாலுஹுன்ன அன் துத்கியஹுன்ன. நீங்கள் பெண்களை அவருடைய பணத்துக்காக திருமணம் முடிக்க வேண்டாம். மாடி வீடு, வயல்காணி, வாகனம், பணம், இதை உட்படுத்தி நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம். அவளுடைய பணம் அவளை எல்லை முறை செய்யும், அத்துமுறை செய்யும்.
லா தஸவ்வஜு நிஸா லி ஜமாலிஹின் லி ஹுஸ்னிஹின் அஸா ஹுஸ்னுஹுன் அன் யுர்தியஹுன்.
பெண்களை அழகுக்காக மட்டும் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம். அவளுடைய அழகு உங்களை அகல பாதாளத்தில் கொண்டு சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எச்சரித்தார்கள், இய்யாக்கும் வஹத்ரா இத்திமன், குப்பை மேட்டில் விளைந்த பசும் தாவரத்தை இட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஹத்ரா உத்திமன் யா ரசூலல்லாஹ், குப்பை மேட்டில் விளைந்த பசும் தாவரம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்துல் ஹஸனா ஃபில் மன்பத்தி சூ, மோசமான சூழலில் வளர்ந்த அழகான பெண். உங்களை அதை விட்டும் நான் எச்சரிக்கின்றேன், அது உங்களை அவளை அதல பாதாளத்தில் கொண்டு சேர்க்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. லக்கின் தஸவ்வஜூஹுன் அலத்தீன், என்றாலும் மார்க்கத்தை முதன்மைப்படுத்துங்கள். வல அமத்துன் ஹர்மா லாத்துதீன் அஃபல், மார்க்கமுள்ள பெண்ணாக இருந்தால், அவள் கருப்பு நிற பெண்ணாக இருந்தாலும் அவள் தான் உங்களுக்கு சிறந்தவள், மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடியவள். சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இல்லாமல் செய்திருப்பதில் சீதனம் எவ்வளவு பெரிய ஒரு பங்கை வகித்திருக்கின்றது என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை. திருமணம் முடித்து குழந்தைகள் பெறுத்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற நிலையில் கூட தன்னுடைய மாமனாரிடத்திலும் தம் சீதனத்தை எழுதி கேட்கின்ற ஒரு நிலை, எப்படி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்தார். அவர் யாரை திருமணம் முடித்திருக்கிறார்? அவருடைய பணத்தையா, அவருடைய அழகையா, அவருடைய அந்தஸ்தையா, அல்லது அந்த மனிதனையா? இன்று குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி இழந்ததற்கு காரணம், மணமகனுடைய பதவிகளும் அவனுடைய சம்பளங்களும் தொழில்களும், மணமகளிடத்தில் இருக்கின்ற பணமும் தான் திருமணத்தில் ஈடுபட்டிருக்கின்றதே தவிர இரண்டு உள்ளங்கள் சேரவில்லை, இரண்டு மனிதர்கள் சேரவில்லை. அதனாலேதான் இத்தகைய ஒரு நிலை இன்று உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்பங்கள் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பணமும் அழகும், அந்தஸ்தும் பணம் எவ்வளவு தூரம் இருக்கும், அழகு எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருக்கும், அந்தஸ்து ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் அந்தஸ்து காற்றிலே பறந்து விடுமே, அதற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை எவ்வாறு நகரும்? அல்லாவுக்காக என்றிருந்திருந்தால், அல்லாவுடைய தீன் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தால், மரணம் வரைக்கும் நிச்சயமாக அந்த திருமணங்கள் நீடித்திருக்கும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நீடித்திருக்கும், சந்தோஷம் நீடித்திருக்கும். எனவே எங்களுடைய பெருமானங்கள் என்ன? திருமணத்தில் ஈடுபடுகின்ற எங்களுடைய பெருமானம் என்ன? மார்க்கம் இருக்கிறதா? நல்ல பண்பாடு இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் ஒரு சாலிஹான மனைவியை அமைத்துக் கொடுக்கிறானோ மார்க்கத்தில் அரைவாசி பூர்த்தியாக்கப்பட்டதற்கு சமன். மற்ற அரைவாசிக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸினுடைய பாரதூரத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தில் அரைவாசி பூர்த்தியாக்கப்பட்டதற்கு சமன் ஒரு சாலிஹான மனைவி கிடைப்பது. மணமகளை பெற்ற பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸவ்விஜு பனாத்திக்கும் இலா மன் தஅமனூன குலுகுஹு வதீனு, நல்ல மார்க்கப்பற்றும் பண்பாடும் உள்ள ஒரு ஆணுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பெருமானம், மார்க்கம் என்ற பெருமானம் முதன்மைப்படுத்தப்படுமாக இருந்தால் அங்கே நாங்கள் மகிழ்ச்சியை காணலாம், சந்தோஷத்தை காணலாம். இரண்டாவது முக்கியமான ஒரு விடயம் தெரிவு என்று சொல்வோம். தெரிவு, மணமகன் மணமகள் தெரிவு, பொருத்தப்பாடு, இது மிகவும் முக்கியம். காதிமார்களிடத்திலே பேசுகின்ற பொழுது எல்லோருமாக சொல்லுகின்ற ஒரு முக்கியமான கருத்து தான் பொருத்தப்பாடு என்பது. திருமணத்திலே இன்று சரியாக பார்க்கப்படுவதில்லை. திருமணத்தில் ஈடுபடுகின்ற இரண்டு பேருடைய விருப்பங்களும் சரியாக கேட்கப்படுவதில்லை. மூன்றாவது நபருடைய விருப்பத்திற்குத்தான் திருமணம் நடக்கிறது. பெண் வீட்டினரும் மாப்பிள்ளை வீட்டினரும் இரு வீட்டினதும் விருப்பம், திருமணத்தில் இரண்டு இணைகின்ற இரண்டு பேருடைய விருப்பமும் கேட்கப்படுவதில்லை. ஹதீஸ்கள் சொல்லுகின்றன, ஒரு கன்னி பெண்ணிடத்தில் அவருடைய விருப்பத்தை கேளுங்கள், உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம், நாங்கள் இப்படி ஒரு மணமகனை உங்களுக்கு நாங்கள் தேடுகிறோம், அவர்களே விருப்பம் இருக்கின்றதா, உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் என்று கேட்கும்படி இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. ஒரு விதவை பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுதுதான் அவருடைய விருப்பம் கேட்க தேவையில்லை. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, விருப்பத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய மணமகனுடைய விருப்பம் கேட்கும், பெற்றோருடைய விருப்பம், பாப்பாவுக்கு விருப்பம் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை எடுத்து பண்ண வேண்டும், ஒரு என்ஜினியர் எடுத்து பண்ண வேண்டும், ஒரு அக்கவுண்டன்ட் எடுத்து பண்ண வேண்டும், உயர் தொழிலையிலே இருக்கின்ற ஒருவரை எடுத்து அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் பிள்ளை வேறு பக்கம் விரும்புகிறது, அல்லது பிள்ளைக்கு இப்படியான விருப்பங்கள் இல்லை, அல்லது சில சந்தர்ப்பங்களில் பொருத்தப்பாடுகள் இல்லை, பிள்ளை மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ விரும்புகிறது, ஆனால் அந்த மணமகனிடத்திலே மார்க்க அடிப்படைகள் இல்லை, அல்லது அந்த பிள்ளையிடத்திலே மார்க்கம் இல்லை, மணமகனத்திலே மார்க்கம் இருக்கிறது. இப்படி பொருத்தப்பாடுகள் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டும் சகோதரர்களே, பெரியோர்களே. அந்த பொருத்தப்பாடுகள் பார்க்கப்படவில்லை என்றிருந்தால் சம்பிரதாயத்துக்காக அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள், நிர்பந்தத்தின் பெயரில் வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். ஆனால் பரிதாபம், அவர்கள் ஒன்றில் இடையிலே அவருடைய வாழ்க்கை முறிந்துவிடும், அல்லது பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சமூகத்துக்காக வாழவும் ஏற்படும். இந்த நிலை சர்வசாதாரணமாக எங்களுடைய சமூகத்தில் இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இரண்டாவது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மூன்றாவது முக்கியமான காரணம் குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதற்கு, குடும்பங்கள் நிம்மதியை இழப்பதற்கு மூன்றாவது ஒரு காரணம், இவைகளெல்லாம் வருகின்ற வழக்குகளை வைத்து காதிமார்களுடைய ஒரு ஆய்வாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது முக்கியமான காரணம் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு. குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் குறித்த கணவனும் மனைவி, ஆனால் அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றவர்கள் யார்? பெண்ணுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றவர்கள் பெண்ணுடைய பெற்றோர், கணவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றனர் கணவனுடைய பெற்றோர். இந்த இரண்டுக்கும் இடையில் இந்த இரண்டு பேரும் ஒரு கசங்குண்ட வாழ்க்கையை தான் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சமூகத்தில். மூன்றாவது நபருடைய தலையீடு எப்பொழுது ஒரு குடும்ப வாழ்க்கையில் வருகிறதோ அன்று அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும், நிம்மதி இல்லாமல் போய்விடும், சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுங்கள், தலையிட வேண்டாம். நல்ல நசிகத்துகளை உபதேசங்களை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு வித்தியாசமான விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். கணவனுடைய உறவை எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும், அவருடைய குடும்பத்தோடு எந்த அளவு தூரம் நீங்கள் உறவுகளை வரையறுத்துக் கொள்ள வேண்டும், இப்படியான உபதேசங்களை செய்ய வேண்டாம். அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு செல்வதற்கு என்ன செய்யலாம், அவற்றை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒரு நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் ஆரம்ப குறிப்புகளாக இவற்றை நாங்கள் சொல்கிறோம். பள்ளி வாயில்களை இது சம்பந்தமாக ஆராய வேண்டும், உலமாக்கள் இது சம்பந்தமாக ஆராய வேண்டும், சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமாக ஆராய வேண்டும். ஏன் இந்த நிலை எங்களுடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தேட வேண்டும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இன்றி பசங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு காரணமாக மாறுகிறது. பெண் தரப்பினர் கணவனை விடுதலை செய்வதற்கு ஹொலோ என்ற நிலைக்கு வருவதற்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இன்றி ஒரு அடிப்படையான காரணமாக வந்து சேர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தவிர்க்க முடியாமல் அந்த கணவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வெளியிலே செல்கிறான், ஆனால் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இவனுடைய குடும்பத்தினுடைய அமைதியை கெடுக்கிறது, நிம்மதியை கெடுக்கிறது. கடைசியில் அந்த பெண்ணாக வந்து காதி கோட்டின் முன்னால் இன்றி என்னுடைய கணவன் எனக்கு தேவையில்லை என்று அவரை ஹுலு செய்கின்ற அளவுக்கு, அவளாக விடுதலை செய்கின்ற அளவுக்கு நிலைமைகள் இன்று மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றதும் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய பிரிவுக்கு அடிப்படையான காரணமாக மாறியிருப்பது அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் சாபக்கேடு அல்ல, நாங்கள் பாவிக்கின்ற முறையிலே தான் நம்முடைய சாபக்கேடுகள் மாறியிருக்கின்றன. கத்தி நல்லதற்கும் பயன்படுத்தலாம், கெட்டதற்கும் பயன்படுத்தலாம். கத்தியை போன்றதுதான் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள். நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தலாம், ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கு பயன்படுத்தலாம், இன்றி தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் உலகத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன. ஏன் அதனை எங்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது? எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக, எங்களுடைய தாவாக்களை முன்னெடுப்பதற்காக, முஸ்லிம் சமூகத்தை பற்றிய செய்திகளை வெளியிடுவதற்காக அந்த தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆனால் அவைகள் இன்று தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டிலே மிக மோசமாக அந்த மீடியாக்கள் பயன்படுத்தப்படுவதாக அறிக்கைகள் சொல்லுகின்றன. இதுவும் குடும்ப வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இல்லாமல் போனதற்கு ஒரு காரணமாக மாறியிருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி அடுக்கிக் கொண்டு செல்லலாம். காரணங்கள் அடுக்கப்படுவது அல்ல நோக்கம், மாற்றமாக எங்களுடைய இலக்கு அடையப்பட வேண்டும். குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக மாற வேண்டும். சந்தோஷமான குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் அமையப்பெற வேண்டும். குடும்பம் என்ற அந்த இலக்கை அடைவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அல்லாவை நாங்கள் நெருங்க வேண்டும். அதை ஒரு இபாதத்தாக மாற்ற வேண்டும். ஒழுக்கமும் கற்பொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும். மன அமைதியும் சந்தோஷமும் எங்களுடைய குடும்பத்திலே மிளிர வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரைக்கு ஒரு சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கி நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து பார்த்தால் அந்த குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக மாறும், சந்தோஷமாக மாறும். பிரிவதற்கு மனமில்லாமல் இருக்கும். கணவன் மனைவி இடத்திலே பரஸ்பர அந்தஸ்து வரும். கணவன் மனைவியை நேசிப்பான், மனைவி கணவனை நேசிப்பான். கணவன் மனைவிக்குரிய கடமைகளை சரியாக செய்வான், மனைவி கணவனுக்குரிய கடமைகளை சரியாக செய்வாள். அப்பொழுது அந்த குடும்ப வாழ்வு ஒளிமயமானதாக மாறும். அல்லாஹ் குர்ஆனிலே சில தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களை பற்றி சொல்லி இருக்கிறான். அப்படியான குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலைகளாக மாற்றுவாயாக. நரகத்தின் படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மன நிம்மதியான குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.